சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஈரானின் புரட்சிகர காவலர்களை பயங்கரவாதிகளாக அங்கீகரிக்கும் இஸ்ரேலிய கோரிக்கை நிராகரிப்பு என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. ஈரானின் புரட்சிகர காவலர்களை பயங்கரவாதிகள் என்று அதிகாரப்பூர்வமாக முத்திரை குத்த வேண்டிய அவசியமில்லை என்று முன்னாள் M16 தலைவர் கூறுகின்றார். M16 முன்னாள் தலைவர் ஒருவர் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து தடை செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று கூறியுள்ளார். சர்ஜான் சாவர்ஸ் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மாநிலங்களுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் IRGC-ஐ தடை செய்ய பிரிட்டனில் உள்ள அழைப்புகள் ஒரு சொல்லாட்சி நிலை என்றும் கூறினார். சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் வகையில் இஸ்ரேல் மீது ஈரான் 300 மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியதை அடுத்து IRGC-ஐ பயங்கரவாத குழுவாக அங்கீகரிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் கோரியுள்ளது. பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ராணுவ பயிற்சிகளை நடத்தும் இஸ்ரேல் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. கிஸ்புல்லாவுடனான மோதல்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் வடக்கு இஸ்ரேலில் இஸ்ரேல் ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. காலை தொடங்கி மதியம் வரை மத்திய மற்றும் மேல் கலிலேயாவில் ராணுவ பயிற்சிகள் நடைபெறும். பயிற்சியின் போது விமானங்கள், வாகனங்கள் மற்றும் பல பாதுகாப்பு படையினரின் உயிரோட்டமான இயக்கம் அப்பகுதியில் உணரப்படும் என்று ராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 2024 ஆண்டிற்கான ராணுவத்தின் வருடாந்திர பயிற்சி திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் அனைத்து துறைகளிலும் உள்ள பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கான தயார் நிலையின் ஒரு பகுதியாகவும் இந்த பயிற்சி முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது. இதேவேளை திங்களன்று லெபனான் எல்லைக்குள் நுழைந்த இஸ்ரேலிய வீரர்களை குறிவைத்து வெடிக்கும் சாதனங்களை வெடிக்க செய்ததாக கிஸ்புல்லா கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அனைத்து அம்சங்களையும் நிராகரித்தது கமாஸ் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. காசமுனியை நிர்வகித்து வரும் கமாஸ் அமைப்பினர் மீது போர் தொடுத்துள்ள இஸ்ரேல் பயண கைதிகளை மீட்பதற்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் பங்கேற்கிறது. அவ்வகையில் போர் நிறுத்தம் செய்து கைதிகளை பரிமாற்றம் செய்வது தொடர்பாக புதிய ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் அனைத்து அம்சங்களையும் கமாஸ் அமைப்பு நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக மூத்த இஸ்ரேல் அதிகாரி கூறிய தகவலை மேற்கோள் காட்டி டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட வேண்டிய பாலஸ்தீன கைதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருந்தன. ஆனால் கமாஸ் தரப்பில் ஒப்பந்தம் ஏற்கப்படவில்லை. ஒப்பந்தத்தின்படி முதல்கட்டமாக பெண்கள் மற்றும் 50 மேற்பட்ட ஆண்கள் என சுமார் 20 பயண கைதிகளை மட்டுமே விடுவிக்க தயாராக இருப்பதாக கமாஸ் தெரிவித்துள்ளது. பயண கைதிகளை விடுவிக்கும் முன் 6 போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கமாஸ் வலியுறுத்துகின்றது. இந்த ஒப்பந்தத்தை கமாஸ் தலைவர் சின்வார் விரும்பவில்லை. அமெரிக்காவின் முன்மொழிவுகளை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டது. அப்போதும் கூட காசா மக்கள் பாதிக்கப்படுவதை சின்வார் பொருட்படுத்தவில்லை என இஸ்ரேல் அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளார். போராட்டத்தில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் திணறிய அமெரிக்கா என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. பாலஸ்தீன ஆதரவாளர்கள் காசாவில் நடைபெற்று வரும் போரை உடனடியாக நிறுத்த கோரி அமெரிக்காவின் முக்கிய இணைப்பு பாலங்கள், நெடுஞ்சாலைகள், விமான நிலைய சாலைகளில் திங்கட்கிழமை பொருளாதார முற்றுகையின் பகுதியான சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிகாகோவில் ஓகேர் பன்னாட்டு விமான நிலையத்துக்கு செல்லும் சாலையை காலை 7 முற்றுகையிட்டு போராட்டக்காரர்கள் மறியலில் ஈடுபட்டனர். விமான நிலையத்திற்கு செல்லவிருந்த பயணிகள் இதனால் நீண்ட நேரம் நெரிசலில் சிக்க நேர்ந்தது. பலர் தங்கள் கார்களை விடுத்து நடந்து விமான நிலையத்திற்கு சென்றதாக AP செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதேபோல சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதியிலும் பல மணி நேரங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோல்டன் கேட் பாலத்தில் காசாவிற்காக இந்த உலகம் நிற்கட்டும் என்கின்ற பதாதைகளை போராட்டக்காரர்கள் கைகளில் ஏந்தியிருந்தனர். நியூயார்க், கலிபெர்னியா, இல்லினாய்ஸ் மற்றும் ஒரேகான் பகுதியில் போராட்டங்கள் நடைபெற்றன. ஈரான் இஸ்ரேல் மீது 300 ஏவுகணைகளை வீசியதற்கு மறுநாள் அமெரிக்காவில் இந்த போராட்டங்கள் வெடித்துள்ளன. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்க, ரஷ்ய மற்றும் ஆயுத உதவிகள் அளித்து வருகின்றது. நாள் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடந்த போராட்டங்களில் ஈடுபட்ட ஏராளமான பாலஸ்தீன் ஆதரவாளர்களை அமெரிக்க காவல்துறை கைது செய்தது. சில மணி நேரங்களுக்கு பிறகு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. சீனாவின் பொருளாதாரம் எதிர்பார்ப்பையும் தாண்டி 5.3% வளர்ச்சி என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. உலக பொருளாதாரத்தில் சீனா 2 இடத்தில் உள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று தாக்கத்திற்கு பிறகு சீனாவின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் சரிவை சந்தித்தது. தற்போது மெல்ல மெல்ல அதன் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து வருகின்றது. இந்த நிலையில் இந்த ஆண்டின் ஜனவரி பிப்ரவரி முதல் மார்ச் வரையிலான முதல் காலாண்டில் பொருளாதாரம் 5.3% வளர்ச்சி அடைந்துள்ளது. 4.8% இருக்கும் என்று ஆய்வாளர்கள் கணித்திருந்த நிலையில் அதனையும் தாண்டியுள்ளது. கடந்த காலாண்டு வளர்ச்சியை காட்டிலும் 1.6% வளர்ச்சி அடைந்துள்ளது. முந்தைய ஆண்டை விட மார்ச் மாதத்தில் சீனாவில் ஏற்றுமதி 7.5% சரிந்துள்ளதாகவும் அதேவேளையில் இறக்குமதியும் குறைந்துள்ளதாகவும் சீனா தெரிவித்திருந்த நிலையில் இந்த சிறந்த தகவல் வெளியாகியுள்ளது. தொழில்துறையின் வளர்ச்சி கடந்த ஆண்டு இந்த கால அளவில் இருந்ததை விட 6.1% வளர்ச்சி அடைந்துள்ளது. சில்லறை விற்பனை 4.7% உள்ளது. தொழிற்சாலைகள் மற்றும் உபகரணங்களின் நிலையான முதலீடு முந்தைய ஆண்டு இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் 4.5% அதிகரித்துள்ளது. 2024 உள்நாட்டு மொத்த உற்பத்தி 5% வளர்ச்சியை இலக்காக நிர்ணயித்து உள்ளது. சீனா இத்தகைய வலுவான வளர்ச்சி பொதுவாக பிராந்தியம் முழுவதும் பங்கு விலைகளை உயர்த்தும். ஆனால் செவ்வாய் என்று வால் ஸ்ட்ரீட்டில் பங்குகள் பின்வாங்கியதை அடுத்து ஆசிய பங்குகள் கடுமையாக சரிந்தன. மியன்மாரில் ராணுவ தளபதி விழாவில் வெடிகுண்டு தாக்குதல், 4 பேர் பலி என்கிறதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. மியன்மாரில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசாங்கத்தை கவிழ்த்துவிட்டு 2021 ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. இதனையடுத்து ராணுவ தளபதி மின்னாங் ஹைலெங் தலைமையிலான ஆட்சி அங்கு நடந்து வருகின்றது. இதற்கிடையே தலைவர் ஆங் சான் சூகி, அதிபர் வின்மைட் உள்ளிட்ட முக்கிய அரசியல் பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனால் ராணுவ ஆட்சிக்கு எதிராக நாடு முழுவதும் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகின்றது. அதேபோல் ராணுவ ஆட்சிக்கு எதிராக ஆங்காங்கே கிளர்ச்சியாளர்களும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மியான்மரில் புத்தாண்டு பண்டிகையான திங்ஜான் எனப்படும் நீர்த்திருவிழா நேற்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதன்படி மாண்டலே பிராந்தியத்தில் நடைபெற்ற திங்ஜான் திருவிழாவில் ராணுவ ஆட்சியின் தளபதி மின் ஆங் ஹைலெங்கும் கலந்து கொண்டார். இந்த நிலையில் மின் ஆங் கலந்து கொண்டு புத்த மாடாலயம் அருகே மர்ம நபர்கள் வெடிகுண்டு வீசினர். இதில் அங்குள்ள புத்த மாடாலயம் மற்றும் ஹோட்டல் போன்றவை இடிந்து தரைமட்டமாகின. இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் பயத்தில் அலறிக்கொண்டு நாலாபுரமும் ஓட்டம் பிடித்தனர். எனினும் இந்த தாக்குதலில் 2 புத்த மத துறவிகள் உட்பட 4 பேர் பலியாகினர். மேலும் 12 பேர் படுகாயம் அடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்தவொரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை எனவே இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்.
இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.